விடுதலையை விடுதலையை ரெண்டு நிமிஷம் அழுந்து நிப்பீங்களா? விரும்புகிறோம் நாதா தாருமையா தாருமையா இன்றே தாருமையா சொல்லுங்களா, இயேசு தானே நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார்.
நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதனை அவர் கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்று சொன்னால் நான் அவர்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய இழந்து போன உங்களுடைய சுகங்களை அவர் மறுபடி உயிர்ப்பித்து கொடுப்பார். இழந்து போன எல்லா சமாதானமாயும் சந்தோஷங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களில் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சாதாரண மனிதர்களாய் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மகிமையில் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கை. நமக்குள்ளே வாழ்கிற ஜீவ தேவன் அவர். சவாமி உள்ளவர் அவர். அதரிசனம் உள்ள தேவனுடைய தற்சுருவமாய் இருக்கிறவர். அவர் தேவனுடைய மகிமையில் பிரகாசமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ரசல மகசியாந்தரேகமா சரீரங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய நீண்ட காலமான காத்திருக்குதலுக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளை ரிசீவ் பண்ணும் போது தேவன் உங்களுடைய சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, குடும்பங்களிலே தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நீங்கள் பாடினீர்கள், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்மாலே எல்லா கூடுமையா, மறைத்து போன எல்லாரு நான்கு நாளாயினும் கர்த்தருக்கு ஒன்றும் அது லேட்டான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்றுமே தாமதம் என்று ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் உங்களை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் ஒருவர் தான் அற்புதம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுதே உங்களுடைய தேவ வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. தேவனை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நிறைய ஆளுக்கு சொல்லப்பட்டது அதுதான். அந்தவரே நாலு நாளாயிற்று என்று நாம் சொல்லக்கூடாது. நாருமே என்று சொல்லக்கூடாது. This is the time. தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம். உடைய ஜெப வாழ்க்கைகளை, உடைய ஊழிய வாழ்க்கைகளை, உடைய மகிமையான ஒரு கிருபையை தேவன் என்று உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களாய் நாங்கள் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நாங்கள் அற்பமான ஜனங்களாய் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் ஒரு பயங்கரமான வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள அசைவாடுகிற தேவன், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாய் கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாமாக. ஹல்லேலூயா. Everything will be possible. Our God is able. Our God is a possible God. Hallelujah. 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 சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. நன்றி. எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நாம் சூழ்நிலைகளை பார்க்க அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். We are the child. We are the children of God. நாம் யாரு? தேவனுடைய சொந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய அப்பா வானத்தையும் பூமியையும் அந்த சராசங்களையும் உருவாக்கி படைத்த தேவன் நம்மை தமக்குள்ளாக மறுபடி பிறக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. We born again. நாங்கள் மறுபடி பிறந்திருக்கிறோம் தேவனுக்குள். நமக்கு தேவன் தம்முடைய ஆவியினாலே மறுபடியும் நம்மை பிறப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் என்னை தேவன் என்று உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கையொழுத்துற அளவுக்கு தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம ஒரு காலத்துல உலகத்துல வாழ்ந்தோம். அப்ப நம்ம தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. அப்ப நம்ம மௌனமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா விசுவாசம் என்பது அறிக்கையோடு சம்பந்தமா இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற வேணும் என்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களால் எல்லாம் கூடும். அப்ப நீங்க நினைக்க கூட, அப்ப நாம் விசுவாசம் ஒரு கொஞ்சம் தான், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் தேவன் சொல்லியிருக்கார் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம். ஹல்லேலூயா. Your life is not normal like the world people. உலகத்தின் ஜனங்களை போலவே உங்களுடைய குடும்பங்களும் கண்ணீரும் வேதனைகளும் தோல்விகளும் இருந்து இப்படியே தொடர்ந்தால் That is not God's life. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை இன்றைக்கு நான் உங்களுக்கு தொட்டு காட்டி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்தது இயற்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை. தானியேலை பார்த்தீர்கள் என்றால் அவர் தேவ ஆவியை நம்மை போல பெற்ற மனிதன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிற மனிதன், உபவாசிக்கிற மனிதன், நம்மை போலவே தேவ வார்த்தையை விரும்புகிற மனிதன், நேசிக்கிற மனிதன். அவர் நம்மை போலதான் வாழ்ந்தார், எலியாவை போல பாடுள்ள மனிதர். பட் எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல்லு, நான் உன் நீ யாருன்னு சொல்லுவேன். அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஜனங்களா இருந்தால் நம்மால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா சொல்லவும் நீங்க. விசுவாசம் மௌனமா இருக்க, விசுவாசம் பேசும், விசுவாசம் கிரியை செய்யும், விசுவாசம் தேவனுக்காக பல காரியங்களை சாதிக்கும். ஏனென்றால் விசுவாசம் என்பது உலகத்துக்குரியது அல்ல. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் பேசுகிறோம் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை மறுபடியும் ஆண்டவர் பிறப்பித்துக் கொண்டார். நம்மை அழுவிய சொல்லுங்க, நம் மறுபடி பிறந்தவர்களா? Where are you? The question is, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். Anybody else in Christ is a new creation, புதிய படைப்பு. நீங்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் நீங்கள் தோல்வி அடைந்து ஒரு நீங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுவீர்கள். But in your own life, you lost your faith, you lost your strength. But you are like, walking like a dead people. நீங்கள் ஆராதிப்பீர்கள், துதிப்பீர்கள், ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை வட்டி போனதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில் முன்னொரு காலத்தில் தான் நீங்கள் விசுவாசித்தீர்கள். பட் நவ் இப்போ எப்படி இருக்கிறீர்கள்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, ஜெப வாழ்க்கையை, உங்களுடைய அதாவது விசுவாசத்தோடு நீங்கள் எப்படி தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கலாம். தானியேலை போல, ஜோசேப்பை போல அவர்கள் எப்படி இவைகளை சாதித்தார்கள்? அவர்கள் பெற்றிருந்த அதே ஆவியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர்களால் சாதிக்க முடிந்ததெல்லாம் அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவாதி தேவனோடு உறவாடி மகிழ்ந்தார்கள். ஏனோக்கு இயேசுவால் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தார். He walked with God. இன்றைக்கு நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற ஜனங்கள், தேவ ஆவியை பெற்றவர்கள், விசேஷித்த மாணவர்கள். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? நான் கொஞ்சம் கத்துறேன், சத்துவேன. ஹல்லேலூயா. பட் நான் கத்தும் போது என்னுடைய வார்த்தைக்கு ஆவியாயும் சீவனாயும் உங்களுடைய வாழ்க்கையை மாட்டிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐ நோ மை வேர்ட் சேஞ்சிங் த லைஃப். ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கைகளை இப்படி பட்டு கிடக்கிற நம்பிக்கைகள் மேலே எப்படி தண்ணீர்கள் படும்பொழுது மரங்கள் வேர்கள் எப்படி உறிஞ்சி உயிர்ப்பிக்கப்பட்டு தளிர்க்கிறதோ அதை போல உங்களுடைய வாழ்க்கை, சுப வாழ்க்கை, பினான்சியல் வாழ்க்கை, சுகம் உள்ள வாழ்க்கை துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் சுகம் துளிர்க்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுவின் நாமத்தினால எதை நாங்கள் சொன்னாலும், எதை நாங்கள் கட்டளிட்டால், இட் வில் பி டன். ஹல்லேலூயா. பிகாஸ் யூ நோ இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து சொல்லும் போது வாழ்க்கை மாறும். இயேசு சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லா நாமங்களுக்கும், நாங்க சும்மா சொல்றோம், ஜஸ்ட் எல்லா நாமங்களுக்கும். இந்த ஜெர்மன் தேசத்துல இருக்கிற பெரிய பிரசிடன்ட் அங்கிலா மெர்க்கல், அவரு பேரு சொன்னா எவ்ரி அத்தாரிட்டி வில் பாவ். என்ன இந்த உல இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாம் அவரோட வேர்டுக்கு அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. இல்லைங்களா? அவளுடைய வார்த்தைக்கு கீழாகத்தான் எல்லாம் இருக்கும், இந்த தேசத்தின் சட்டங்கள். அதே போல ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. What a powerful God we are serving. What a mighty God our friend. What a mighty God we are walking with Jesus. Hallelujah.
அப்படிப்பட்ட தேவனோடு நடக்கிற நாம் அவர் யார் என்று உங்களுக்கு சரியான knowledge இல்லாவிட்டால் you can't do great and mighty things. Who is living in you? யார் உங்களுக்குள்ள வாழ்கிறவர்? யார் உங்களோடு நடக்கிறவர்? கலிலேயா கடற்கரையிலே 2000 வருஷங்களுக்கு முதல் உலாவினவர் ஆவியாக உங்களுக்குள்ள பிரசன்னமா இருக்கிறார். இந்த knowledge, இந்த கான்சியஸ், இந்த தரிசனம், இந்த ஐக்கியம் not only for the prayer time, ஜெப நேரத்தில் மட்டும் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டுதல் தேவைகள் ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றதுக்காக கடையில் போய் சாமான் வாங்குற மாதிரி தேவனிடத்தில் நாங்க வாங்க பழகி இருந்தோமானால் that is very wrong. Our faith is very disappointment. அது தவறான ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும். நம்முடைய தேவன் எதுக்கு வந்தா? கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலிஜன். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ ரிலேஷன்ஷிப். அது ஐக்கியமும் உறவாடுதலே இருக்கிறது. நாம் எப்போதும் தேவனோடு பேசிக்கொண்டிருக்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். எவ்ரி மினிட் ஹி ரெஸ்டோர் யுவர் சோல், ரெஸ்டோர் யுவர் பாடி, ரெஸ்டோர் யுவர் எவ்ரிதிங், எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் தன் ஜீவனால் உயிர்ப்பிக்கிறார். வேற சொல்லுது திரும்ப நான் எடுத்து வந்த வார்த்தை வேற. பட் உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஹல்லேலூயா, யாருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நான் சொல்றது யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது? உங்களுடைய ஆத்மாவுக்கு. மனிதன் சரீரத்துக்கு படைக்கப்படவில்லை. மனிதன் உண்மையிலே அவன் ஆவிக்குரியவர். நீ அது ஸ்பிரிட் பீயிங். தேவனால் மறுபடி பிறந்தவர்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். 8 ரோமருக்கு எடுத்துக்கொள்வோம். 8 அதிகாரம் அங்கு நாங்க பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெற முடியும் என்று பவுல் அப்போஸ்தலர் நமக்கு அங்கே எழுதி கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதல் வாசனத்துல
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை.
இப்ப வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்கு உள்ள இருந்து. இப்ப நீங்களே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களுக்கு 100% நிச்சயம் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் புதிய படைப்பு. You are the new creation. அப்படி என்ன சொன்னால் பவுல் சொல்லுகிறார், அது புதிய மனிதனுக்குள்ள. நீங்க புதிய மனுஷன். You are not the கிறிஸ்துவுக்குள் ஒருவன். History changing. கிறிஸ்துவுக்கு முன் உங்களுக்கு பழைய வேற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் அவர் செய்து முடித்த சிலுவையிலே செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசிக்கிற படியினால் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறார். அப்ப அங்க சொல்லுகிறார் பவுல், ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினைத்திருப்பார். அப்ப இதுல சொல்லுறார் உங்களுடைய வாக், உங்களுடைய நடை. இந்த நடைக்கு முதல் எங்களுக்கு என்ன இருக்கணும்? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 5 வசனத்தை வாசிங்க.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
இப்ப வந்து அங்க சொல்லுகிறாரு நடை, ஆவியின்படி நடக்கிறது. நான் சொல்ற வசனம் தான், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதுல இருந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா தான் இருக்கும். இந்த வசனங்கள என்ன மாற்றினபடியா உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம சாதாரணமான மனுஷர்ல இருந்தா நமக்குள்ள இருக்கிற தேவோட ஆவியானவர் அக்கினியா இருக்கிறார். He's a flame of fire. ஒரு ஒன் ஃபயரா இருந்தா தான் அவனால் எதை பேச முடியும். என் ஆவியானவர் நமக்கு பலனுள்ள ஆவியா இருக்கு. He is not a spirit of fear. He is spirit of love, spirit of strength. பலத்தின் ஆவியான, அன்பின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு சொன்னார், நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலமடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அவர் வந்து சகல சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார். He will teach you every truth to walk in the word of God. தேவன் வசனத்தில் நடக்கும்படிக்கு உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு பலன் தருவார். He is the only one can give you desires and strength. அவர் தான் உங்களுக்கு பலனையும் விருப்பத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். தேவனுடைய வார்த்தையிலே நடக்கும்படிக்கு நாம் தேவனிடத்திலே வந்து விசுவாசத்தோடு, ஹல்லேலூயா, விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் ஆவியிலே நடக்க பழகவும். அவர் சொல்லுறார், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி என்றால் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறார். நாம எப்படி இருக்க, உலகத்து மனுஷரை போலவே நாங்கள் சிந்தித்தோம் என்றால் நம்மளை வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் அடிக்கடி ஃபெயிலியர்ஸுக்குள்ள போவோம், தோல்வி மனப்பான்மைக்குள்ள போவோம், அடிக்கடி நாங்கள் என்ன குறைவுகள் காட்சிகளுக்குள்ள போவோம், அடிக்கடி நம்ம சரீரம் பலவீனப்படும். ஏன்? உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். வேற சொல்லுது, ஒன்று கொரிந்தியர் 6 அங்கு பார்க்கிறோம், உங்களுடைய சரீரங்களை அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. இந்த வசனம் உங்களுக்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் யார்? அவர் சொல்லும் போது நீங்கள் உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற, இட்ஸ் எ டெம்பிள் ஆஃப் காட். அப்படின்னா நீங்களே உங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டும். நீங்களே உங்கள் சரீரத்தை பசி பாட்டீங்க என்று சொல்ல வேண்டும். நீங்களே உங்கள் சரீரத்தை குறித்து 100% நீங்க தலையில் தூக்கி பாரத்தை வைத்துக் கொள்ளணும். என் குடும்பம், என் பிள்ளைகள், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் அவர் வானத்தை பூமியை படைத்து ஆளுகிற சர்வ மகிமையின் தேவன், உங்களுடைய அப்பா பிதா. ஹல்லேலூயா. அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் முத்திரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை புதிதாக இருக்கிறது. பழைய தோல்வி இனி இல்லை, பழைவைகள் எல்லாம் ஒழிந்தன. நீங்கள் பார்க்கலாம், 1 Corinthians 5:17 வசனம் இருக்கு, பழைவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின. Everything became new. I believe this word. நம்புறீங்களா இந்த வசனத்தை? I believe this word. கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களா? பழைவை எல்லாம் ஒழிஞ்சிட்டுதாப்பா, எவ்வளத்தையும் அக்கடியில போட்டு கொளுத்தியாச்சு. எல்லாம் கர்த்தர் புதுசாக்கி இருக்கிறார். அப்ப பழையவர்களே சிந்திச்சு உலக மக்களோடு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. நீங்களும் நானும் இயேசுவை போலவே, இயேசு இந்த பரிசுத்தாவி உடையவராய் வாழ்ந்தார், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து அவருக்கு நியமிக்கப்பட்டதை அவர் செய்து முடிக்க கூடியதா இருந்தது. எதனால? பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு வாழ்ந்தார். பரிசுத்தாவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி மேல் தோல்வியை தழுவ வேண்டியதில்லை. கண்ணீர் மேல், வியாதிகளின் மேலே நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 11 வசனத்தை வாசியுங்கள். 8:11
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
பாருங்க, அப்ப இங்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஈவன் உங்களுடைய சரீரங்கள் எப்படிப்பட்ட ஒரு மகிமை உடையதா இருக்கிறது. இந்த வசனங்களை நாங்கள் தியானம் பண்ண வேண்டும். உங்கள் சரீரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு சொல்ற, உங்கள் சரீரங்களை ஆவியானவர் உயிர்ப்பித்து இருக்கிறார். Your body is not like others body. தேவனுடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் வாசமாயிருக்கிறது. அந்த சொல்லுகிறார், பரிசுத்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். He is indwelling presence in you. He is dwelling in you. அவர் அசைவாடுகிறார். He is walking in you. He is living in you. He is moving in you. He is talking in you. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். ஆவியானவரை சில டெனாமினேஷன் சொல்லுவாங்க, அவர் ஒரு சக்தி, அவர் ஒரு வல்லமை. இல்ல இல்ல, அவர் ஒரு ஆள். இஸ் காட். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கு. இது யார் ஒருவர் தானியலை போல, ஜோசப்பை போல இந்த தேவனோடு பேச தொடங்குகிறார்களோ அவங்கள வாழ்க்கையில உயிர்மிச்சு, அவங்களோட வாழ்க்கையில வெற்றி. ஒரு நாள் வெற்றி இல்லை, எப்படி வரும்? You walk with him. பாருங்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்பதும் பரிசுத்தாவியோடு ஐக்கியமாய் இருக்கிறது என்பதும் அது வேறுபட்டதான காரியங்கள். When you receive Jesus Christ, you receive the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். But you don't know the knowledge of Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்த நாலேஜ் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் கிறிஸ்துவை நீங்கள் எப்படி மகிமைப்படுத்துவீர்கள்? அவர் வந்து என்னுடையவைகளை எடுத்து உங்களுக்கு கொடுப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதனை செய்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். இந்த ஆவியானவர் தான் உன்னதங்களுக்குள் நம்மை நடத்தி செல்ல முடியும். ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் கொண்டு போக முடியும். பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை எப்படி பிரசங்கிக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், அதை தேவ பலத்தினாலும் தேவனுடைய வல்லமையினால் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. பாத்தீங்களா? இதை யாரு கொடுக்கிறது? ஆமா, நாம ஜெபிச்சா சரி, ஜெபிச்சா சரி, ஆதாச்சா சரி, உபவாச, இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பயிற்சிகள். நாங்க ஜிம்முக்கு போனா 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. யாரா ஜிம் சேராக்கள்? ஒருத்தர் இல்லையா? போங்க, இனியாவது போய் எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அப்ப பாருங்க, ஆவிக்குரிய பயிற்சியின் அனுபவங்கள் தான் தேவன் கொடுக்கிற ஜபம், உபவாசம், வேத படிப்பு, ஊழியம் செய்தல், பல காரியங்களை ஆவியானவர் ஏனுவைகளை கொடுக்கிறார் என்றால் உங்களுக்குள்ள இருந்து அந்த நல்ல கிருபைகளை வெளிப்பட செய்யும்படிக்கு அவர் உங்களை தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படி செய்கிறார். வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஆத்துமாவை. வேத வசனம் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. வேத வசனம் நம்மை பலவானாய் மாற்றுகிறது. அது இயலே என்று சொல்லி இருக்கும் போது ஒரு வார்த்தை தேவ ஆவியானவர் கொடுக்கும் போது அதுக்கு பேர் ரேமா. அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. அந்த சிச்சுவேஷன் ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருந்தால், ஒரு துக்கத்தில் இருந்தால், அந்த வார்த்தை என்னை விசுவாசித்து எழும்ப செய்கிறது. எனக்கு ஒரு என்ன பற்றி கொள்ளக்கூடிய ஒன்றாய் நான் ஒரு குழியில விழுந்திருந்தா அப்படி ஒரு வேற ஒன்று போனாலான்னு பற்றி அதை பிடித்து எழுப்புறது போல ஒரு என்ன ஒரு ஆதாரமாக இருக்கு. புரியுதா உங்களுக்கு? விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? ஹல்லேலூயா. பாக்குறத பார்த்தா பயமா இருக்கு. மெய்யா உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், தேவன் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறதான் பெரிதான காரியம். 9 வசனத்தை பாருங்கள், அங்கு சொல்லுகிறார், வாசிங்க சிஸ்டர்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
பாத்தீங்களா? அப்ப இங்க சொல்லுகிறாரே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் நிச்சயமாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பீர்கள். This is the truth. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் என்றது எதில் அர்த்தம்? தேவ ஆவியோடு நீங்கள் நடப்பது, தேவ ஆவியின் சிந்தைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது, தேவ ஆவி உங்களை கரங்களில் எடுத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய சித்தம் வேலை செய்யும். தேவ ஆவியானவருக்கு ஒரு சித்தம் உண்டு. 1 கொரிந்தியர் 12 அங்க ஒரு வசனம் இருக்கிறது, அப்படி சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார் வரங்களுக்கு பின்பாக. தேவ ஆவியானவருக்கு ஒரு சித்தம் இருக்கு. பல இடத்துல எழுதி வச்சிருக்கார் பவுல். 1 கொரிந்தியர் 12:11
இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்.
பாத்தீங்களா? அப்ப பாருங்க, அவருடைய சித்தத்துப்படி, தமது சித்தம், ஹி ஹஸ் ஆன் வில். தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரு சொந்த சித்தம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரங்களை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார். எது கொடுக்கிறார்? உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக, உங்களுடைய மினிஸ்ட்ரியில பெனிஃபிட். நாம நினைக்க கூடாது அவங்களுக்கு தான் இருக்கு எனக்கு இல்லைன்னு. இல்ல, அவங்களுக்கு இல்லாதது உங்களுக்கு இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கணும், ஆவியானவரே எனக்கு எதை கொடுத்திருக்கிறேன். நீங்க உங்களை சரீரங்களை தேவ ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் வைத்த தேவ சீத்தத்தை படி உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. யார்களா விருப்பம் ஆவியானவரோடு நடக்கவனும் பேசவன்? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 கடைசி.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
இப்ப என்ன இதுல பவுல் சொல்லுகிறாரு?
கத்திரா இயேசு கிறிஸ்துவுடைய அவர் கிருபை அளிக்கிற தேவன்.
சத்தியம் அதுக்கு சத்தியம்தான். நீங்க எப்ப வளரலாம் என்றால் பேதுரு சொல்லுகிறது போல வேதத்தை குறித்த சரியான அக்யூரேட் நாலேஜ் பேதுரு சொல்றாங்க. நீங்க வீட்டை போய் வாசிங்க. அக்யூரேட் நாலேஜ், சரியான அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும்போதுதான் யூ கேன் க்ரோ. பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட எல்லாரும் வளர முடியாது இல்லையா? நல்ல போஷாக்கான ஆகாரம், சத்தான உணவு நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு சொல்லாமலே உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? அங்க விளங்குதா? ஹல்லேலூயா, விளங்குதா உங்களுக்கு? அப்ப இங்க சொல்றாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். நினைக்கலாம், ஆமா நாம அப்படித்தானே இருக்கிறோம். ஆராதிக்கும் போது ஆவியானவரே வாருமன்றம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அந்நிய பாஷையில பேசுறோம். சொல்லி வேலை இல்லை, எங்களை மாதிரி யாருமே பேச முடியாது. இப்ப கனி எப்படி இருக்கு, லைஃப் எப்படி இருக்கு, எல்லாமே ஃபெயிலியர்ஸா இருக்குது, எல்லாமே தோல்வியா இருக்கு. என்ன பேசுறேன், வீட்டு போனா பார்க்கணும் சண்டே. சொந்தக்காரர்கிட்ட கேட்ட தெரியும், பிள்ளைகிட்ட கேட்ட தெரியும். லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணும் வந்தா ஆவியான தேவனோடு நீங்க நடக்க மாட்டோம். ஏனோக்கே போல, தானியலை போல, யோசேப்பு போல, ஜோசுவாவை போல, எப்படி அவங்கள வெற்றி அடைஞ்சா? You have to research your own, spend time with Holy Spirit. தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறது போல இனி இருக்க மாட்டீர்கள். இந்த சத்தியங்கள் உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. யாருக்கு விருப்பம் பரிசுத்த ஆவியை குறித்து அறிந்து கொள்ளவும்? ஆராதிக்கிறது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது, ஊழிச்சிறது நல்லது. வாழ்க்கை மாறணுமே, சூழ்நிலை மாறணுமே. பசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனுடைய ஆள் சத்துவத்தை மாற்றுகிறார். முதலாம் தேவ ஆவி உங்களுக்குள் பிரசன்னமாகும் போது அவர் எப்படி நீங்க யோசிப்பீங்க? சரி, தேவ ஆவி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது யூ ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி ஒரு காற்றை போல உங்களுக்குள்ள வந்து விடுகிறார். உங்களுக்குள் என்றென்றதுக்கும் தங்கி இருப்பார். அவர் உங்களை விட்டு போவதில்லை. அவர் ஒரு ஆள் சத்துவம், நபர், இஸ் எ பர்சன். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மில் தங்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நாலேஜ் இருக்குது? அப்படி இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இப்போது அவர் இஸ் ஆல் மைட்டி காட், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. If you meditate these things, you will do great things for God. நீங்க சாதாரணமான மனசுல இருக்க மாட்டீங்க. அப்போஸ்தலர்களை பாருங்க, அவர்களுக்கு எப்படி பெரிய காரியங்களை சாதித்து இவ்வளவு பெரிய சபைகளை கட்டினார்கள், இவ்வளவு பெரிய தேசங்கள் எல்லாம் மரணத்துக்கும் பயப்படாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எப்படி இந்த தேவனோடு கூட நடக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தம் வரணும் நல்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதாளம் நடுங்கும். ஹல்லேலூயா. நாம மௌனமா இருக்கிறவர்கள் அல்ல, நாம் பேசுகிறவர்கள், நாம் துதிக்கிறவர்கள். துதியின் வேளையில் மட்டுமல்ல, அப்பொழுதும் துதியின் சங்கீதம் நமக்குள்ளே பிரசன்னமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த இந்த அபிஷேகம் எதை கண்டால் நீங்கள் இந்த பூமியின், இந்த உலகத்தை விட மேலானவர்களாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் ஜனங்களை விட உன்னதமான மக்களாய் நீங்க வாழ வேண்டும். சர்வ வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க சர்வ வல்லமை, டைனமிக் அபிலிட்டி, அதாவது தெய்வீக வல்லமை, அதாவது எந்த மலையையும் தகர்த்து எறியக்கூடிய வல்லமை. துனாமிஸ், நீங்கள் முழுவதும் பரிசுத்தாவியால தோய்த்து நிரப்பப்பட்டவர்கள். யூ ஆர் வாக்கிங் தி வேர்ல்ட். நீங்க உலகத்துல நடக்கிறீங்க, பூமியில நடக்கிறீங்க, பட் யாரோட நடக்கிறீங்க? தனியா நடக்கல, நீங்கள் கர்த்தரோடு நடக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. நான் அலோனா இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே. நீங்கள் அப்பொழுதுதான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள். அப்போது நீங்க அவரை தள்ளிவிடுகிறீர்கள். அப்படியெல்லாம் நீங்க பேசும்பொழுது தேவன் உங்களுக்கு துணையாக தந்த பரிசுத்தாவி நீங்க சொல்லப்பட, ஐயோ எனக்கு யாரும் துணை இல்லையே. சத்தியமே தெரியாது உங்களுக்கு, சத்தியமா உங்களுக்கு சத்தியம் தெரியாது. அப்படியே தான் ஏன் கண்ணீரோட வாழ்கிறீங்க? தேவன் உங்களுக்கு சொல்லிக்கார், நான் போய் வேறொரு தேற்றரு வலனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை பலப்படுத்துவார். அவர் தேவன். ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ள பிரசன்னம், அவர் சுவாசிக்கிறார். யோபு சொல்லுகிறார், தேவன் தந்த ஆவி என் நாசியில இருக்கு மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். அப்ப உத்தமமாய் நடக்கிறது எப்படி? தேவ ஆவியோடு நடக்கிற மனிதனை அவர் தேவ பக்திக்குள்ளாயும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஊட்டி நடத்துவார். இயேசுவை அப்படித்தான் போதித்து நடத்துறார். அவர் ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, அறிவின் ஆவி, விளக்கின் ஆவி, இப்படிப்பட்ட ஒரு உள்ள வச்சுட்டு நீங்க பலவீனத்திலே, வியாதியிலே, கண்ணிலே, தோல்வியிலையும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலையை நீங்க பார்க்க கூடாது. உள்ள இருக்கிறவர் யார்? எனக்குள்ள சுவாசிக்கிறவர் யார்? என்னுடைய சுவாசத்தில் என்ன வல்லமை கலந்திருக்கிறது? ஹல்லேலூயா! நாம் பாடும் போது, நாம் பிரசங்கிக்கும் போது, சம்திங் ஹேப்பனிங். யூ, நீங்க வெளியில போன ஆண்டவர் சொல்லிருக்கார், நீங்க எல்லாம் உலகத்திலே வெளிச்சமா இருக்கிறீர்கள். யூ ஆர் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். அப்ப இயேசு போய் சொல்லுவாரா? அப்ப நாம வேதத்தை தூக்கி 25 வருஷம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இயேசு என்னை பின்பற்றுகிறவர் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஜீவ ஒளி? அவருடைய ஜீவனால நாங்க வாழ்றோம். அல்லேலூயா! ஆகவே நான் பயப்படக்கூடாது. விளங்க நான் சொல்றது உங்களுக்கு அல்லேலூயா வரல. ஹல்லேலூயா! இது ஒரு வசனம் பார்த்து நான் முடிச்சுக்கேன். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்தால் வரும்போது அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்படுது? நீங்க பேசுங்க, பயப்படாம. ஹல்லேலூயா! என்ன ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 1:2-3 வாசிச்சு நான் முடிச்சுக்கணும்.
ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
அடுத்த வசனத்தை,
தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார்.
அப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தை பூமியும் ஆண்டவர் படைச்சிட்டு பூமி எப்படி இருந்தது?
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிற்று.
பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மை, வறுமை, எம்டி. இப்படித்தான் இயேசுக்குள்ள நாங்க வரும் பொழுது எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தாவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து பல மாற்றங்களை உண்டாக்கும் முதல் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. ஒழுங்கின், சிலருடைய வாழ்க்கையில ஒழுங்கின், ஒழுங்கின்மை. பாஸ்டிங் பிரேயருக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க. ஜெப கூட்டத்துக்கு ஒழுங்கா வராது. சண்டே சர்வீஸுக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க. தேவோட ஆலோசனை ஒழுங்கா கேட்க மாட்டாங்க. என்ன ஒழுங்கின்மை? ஏன் ஒழுங்கின்மை? பரிசுத்தாவி ஒழுங்குபடுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார். He put regulation. அதாவது எங்களுடைய வாழ்க்கையை நிரல் படுத்துகிறார். எல்லாவற்றையும் யோவான்ஸ் சொல்லும்போது சொல்றார். பரிசுத்தாவி வரும்போது என்ன செய்கிறார்? முதலாவது இயேசு கிறிஸ்து அக்கினியாலும் பரிசுத்தாவியாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அவர் என்ன செய்வார்? வந்து கோதுமையை கலங்களில் சேர்ப்பார். பதறையும் தேவல்லாதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுவார். எப்ப எரிப்பாரு? தானாக வந்து ஒன்றும் அவர் போர்ஸ் பண்ண மாட்டார் உங்களை. யூ வாண்ட் புத்தி உள்ள கன்னிகைகளை போல என்ன செய்ய வேணும்? பரிசுத்த ஆவிக்கும் கூட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா தான் நீங்கள் பரம ராஜ்யத்தை அடைய முடியும். புத்தி இல்லாத கன்னிகளை போல இருந்தீர்களா? எப்படி புத்தி இல்லாத கன்னிகைகள்? பரிசுத்தாவிக்கு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி வைக்க நீங்க இடம் கொடுக்க. உங்களுடைய வாழ்க்கையிலே பல வறட்சிகள், பல பலவனங்கள், பல வனாந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முட்கள், சஞ்சலங்கள் அங்கே நிறைந்திருக்க காரணம் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவிக்கு ஒவ்வொரு நாளும் ஆலயமாய் ஒப்புக் கொடுக்கப்படும் என்று அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணும் போது எப்படி அவனுக்கு தோல்வி வர முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோபு பக்தனுக்கு ஆண்டவர் அங்கே அலோவ் பண்ணினார். புதிய ஏற்பட்டு காலத்திலே God can't allow. ஏன் தெரியுமா? He already, you are living in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறதுனால், வாழ்கிறதுனால், கிறிஸ்துவனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருந்து புடுங்கி ஆண்டவர் சாத்தானுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா! You have to know the truth. சத்தியத்தை நீங்கள் சரி அறியாவிட்டால் நீங்களே உங்களுடைய வாயாலேயே பேசி பேசி உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு hell will take responsible. பாதாளம் உங்களுடைய வார்த்தையை ரெஸ்பான்சிபிள் பண்ணும். ஏனென்றால் பாதாளத்தை ஜெயிச்சவர் உள்ள இருக்கிறார். When you are speaking in your spirit. உங்களுடைய ஆவியில இருந்துதான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவளை சிந்திக்கும் போது ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுவான். அவருடைய வார்த்தையில ஞானம் இருக்கும், அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கும், அவருடைய வார்த்தையில தேவனுடைய பிரசன்னம் கலந்திருக்கும். சாதாரணமான மனிதன் இல்ல, அவரு whoever receives the Holy Spirit, whoever walk with Holy Spirit, he is a dangerous person. He is breaking the evil spirit things. சாத்தானுடைய வல்லமைகளை தகர்க்கிறவனா இருக்கிறான். தன் குடும்பத்தில் உண்டா நீ முட்டி போட்டா பிசாசு பறந்துருவான். உன் குடும்பத்தில் உண்டா, உன் வாழ்க்கையில உண்டா, உன் வேலைத்தலத்தில் உண்டா, நீ முழங்கள் படி போடு, பாதாளம் நடுங்கும். பிகாஸ் யூ அனாயிண்ட் சிங்கமா வாய தேவன் கட்டி போடுவார். நீ உபவாசம் பண்ணிப்பார், உபவாசம் பண்ணுங்க. தேவனிடத்திலே போய் பரிசுத்தாவிலே நிறைந்து எப்படி ஜெபிக்க வேணும் அதை காட்டிட்டு போயிடும். சாரியா அதை பாத்துருங்க. யூதாவில் இருக்குது 20th verse. எப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும், how you want to pray, how you can change your life, how you can change your families, உங்க குடும்பத்தை எப்படி நீ மாற்றலாம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீ ஜெபிக்க கற்றுக்கொள். You have to learn how to spirit with Holy Spirit. He is a prayer spirit. You have to dedicate yourself and the Holy Spirit to pray with Him. You have to learn. அவர் ஒப்பனும் உங்களோடு பேசுவார். அவர் சத்தத்தை நீங்க எப்பொழுது கேட்கலாம், அவர் உள்ளத்தில் தான் வாசமா இருக்கிறார். நீங்க அவருக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து, அப்பா நன்றி, காலையில ஒன்பது பெனிங்க நெளி இருக்கிற மாதிரி, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், ஹவ் இஸ் யுவர் டைம், தேங்க்யூ லார்ட், உங்களோடு காலையில இந்த நாளை தொடங்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்பா நீங்க எவ்வளவு நல்லவர், தேங்க்யூ சோ மச் அப்பா, நேற்று நாள் மினிஸ்ட்ரி அவ்வளவு ஒவ்வொன்று கலை கட்டிச்சப்பா, யூ ஆர் காட் ஆஃப் ஆசம், ஓ தேங்க்யூ சோ மச் ஹோலி ஸ்பிரிட், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாள் நாம் இருவரும் சேர்ந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவனும், தேவடி சுவிசேஷத்தை சொல்லவனும், பல காரியங்களை செய்யவனும், ராசியில நிறைவேற்றுகிறவர், என்னை அபிஷேகம் பண்ணி தேவ சமூகத்துக்குள் நடத்தும், உன்னதங்களில் என்னை எடுத்து செல்லும், தேவட சிங்காசனத்துக்கு முன்பாக்குந்தே அவர் யாராவது மகிமையில நிரப்பப்படும்படி உன்னதமான காரியங்களை ஆவிக்குரிய தரிசனங்களை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த போல ஆவிக்குரிய காரியங்களை என்ன கற்றுக் கொடுங்கப்பா. I want to know about you Holy Spirit more and more. I'm thirsty to know. I'm thirsty to know the word of God. Hallelujah. Young children, you have to arise. You have to arise. This is the time. You will be a Daniel. You will be a Joseph. You will be like a Joshua. He's a leader. You are a leader. How can be? You can't be in your own self. You have to company with Holy Spirit. You have to listen. You have to have unity with Holy Spirit. You have to walk with Holy Spirit. Every time you always have a union with Holy Spirit. I was in Corinthians. Parshavin aikyathinalum anyonyathinalum அவர் உங்களை நிறைக்கிறார். என்ன செய்றார், ஹி ஹாஸ் அவரே உங்களோடு தன்னுடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். அனியோனி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி இருப்பாங்க, ஃபேமிலியில சண்டை வர்ற குடும்பத்தை சொல்லல, சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தை சொல்லல, எப்படி இருப்பாங்க, வெரி ஹாப்பி, வெரி ஜாய்ஃபுல். அவருக்கு பேர் சந்தோஷத்தின் ஆவியானவர். அவருடைய கனிகள் எவ்வளவு ருசிகரமானது. ஹல்லேலூயா. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. Whatever we see you do, there's nothing, everything is zero. நதியாக தேவ அன்பு பாய்ந்தோடுகிறதா, தேவ ஆவிக்கு உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தா தேவ அன்பு புரண்டு ஓடும். யூ கேன் லேர்ன் ஹவு டு ஃபர்கிவ், ஹவு டு பி குட் பர்சனாலிட்டி, லைக் எப்படி ஒரு கனி உள்ள ஃபுட்புல் பர்சனா ஜோசப் கனிதரும் சடி. எதனால், பரிசுத்த ஆவிக்கு தேவனுக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியால் தேவன் அவனோடு கூட இருந்தார். அதனால் அவன் பல சோதனைக்குள்ளே வந்திருந்தாலும் அவனால் கர்த்தர் அவனை ராஜாங்கத்துக்கு உயர்த்திக்கு சீக்கிரத்தை ஹி டெடிகேட். அத்தனை பாவம் நிறைஞ்ச சந்ததிகள் மத்தியில அந்த சின்ன வாலிபன் 17 வயசா இருந்தாலும் தன் வாழ்க்கையை பரிசுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடியால் அவர் அவனை எவ்வளவா உயர்த்தினார். த ரீசன், தன்னுடைய சொந்த வாழ்க்கை சரீரத்தை எவ்வளவு கண்ணீர் கஷ்டம் இருந்தாலும் அவன் ஒரு நாள் அழுது கொண்டே இருக்கவில்லை. அவன் கர்த்தருக்குள் தன்னை மகிழ்ச்சியாக்கி வைத்திருந்தான். யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு, ஆமா எனக்குள்ள தான் வெற்றி இருக்குது. The success in you, brothers, sisters. வெற்றி எங்க இருக்குது? எல்லாத்திலும் நீங்கள் வெற்றி பெற்ற வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போகும்போது சொன்னார், you don't go to ministry like this. இப்படியே போய் நீங்க ஊழியம் செய்யாதீங்கப்பா, நீங்க தோத்து போயிருவீங்க. பாஸ்டர் ஜாவிக்கு காத்திருங்கள், அவர் வரும்போது, அது வரும்போது இல்ல, அவர் வரும்போது இஸ் எ பர்சன், அவர் வரும்போது உங்களுக்கு வழிகாட்டுவார், உங்களை நடத்துவார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். Everything he will lead you to be success. என் நாமத்திலே அவர் உங்களுக்குள்ளே வந்து அசைவார். Hallelujah. ஜீசஸுக்கு எப்படி நாங்க அன்பு செய்யறது? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. கற்பனை என்ன? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமா ஒப்பு கொடுங்க. கிறித்து கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாய் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஆவி சொல்லுவீங்க? நான் சொல்லலாம் உங்களுக்கு டக் டக் டக்னு அப்படி ஒரு ஃபயர் மாதிரி ஃப்ளேம் மாதிரி விழுது. ஹல்லேலூயா. ஐ நோ தேர் இஸ் ரெஸ்டோர் பண்ணுகிறார் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை. அதை வாசிங்க, யூதாவுல 20.
நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
அப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணவர். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த ஆவிக்குள் நாங்கள் ஜெபம் பண்ணுவது? நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எங்களை அபிஷேகம் பண்ணி அத மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி, டீப், இது ஒரு ஆழமான சத்தியம். இதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த நிலையில நாங்கள் தோற்று போக மாட்டோம். எப்படி செய்யணும்? பரிசுத்த ஆவி உங்களிருந்து வாக்கு கிடங்காது பெருமூச்சுகளோடு சத்தத்தோடு ஜெபம் பண்ண பல மனுஷியங்கள் எடுத்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் தான் சொல்லிப்போம். ஒரு ஊழியக்காரன் இருந்தார், தெரியலான்னு சொல்லி அவர் நல்ல வர்ஷிப் பண்ற ஒரு மனிதன். அவருடைய மனைவி இளம் நாட்களிலே அவர் மறித்து விட்டார். நல்ல வல்லமையான ஊழியம் செய்து வந்தார். அப்ப மனைவி மறித்தோடனே இவருக்கு டிப்ரெஷன் ஆயிட்டு இவரால் எழும்பி ஒரு ஊழியமே செய்ய முடியாம போயிட்டு, எவ்ரிதிங் ஃபெயிலியர்ஸ். அவரால் ஒரு சாதாரணமான ஜெபமே பண்ண முடியல, முழங்காலே போட முடியல. பல காலங்கள் சென்றது. ஒரு நாள் அவர் தன்னுடைய நிலைமை உணர்ந்து என்ன செய்தார்? முழங்கால் போட்டு அந்நிய பாஷையில சத்தமா ஆழமா எல்லா சத்தங்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. மைண்ட்ல ஒரு சத்தம், சத்த உணர்வுகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவிக்குள்ளாக தன்னை முழங்கால் பண்ணிட்டவர் ஜெபம் பண்ணினார். ஆழமான சத்தத்தோடு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணார். மனத்தியாலங்கள் போனது, மனத்தியாலங்கள் போனது, மனத்தியாலங்கள் போன தன்னை முழு பிணத்தை ஊட்டி பரிசுத்த ஆவிக்கு ஜெபம் பண்ணினார். உயிர் மீட்சி வந்தார். தேவன் அவரை விடுதலை செய்தார். ஒரு டைம் வந்த போது ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து எறிந்தார். பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, பயங்கரமாக தேவன் அபிஷேகம் அவர்களை இறங்கிட்டு, ஹல்லேலூயா, அப்பொழுது முழுவதும் விடுதலை அடைந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதி. இஸ் அ வர்ஷிப் லீடர். அவர் ரஷ்யா போன்ற பகுதிகள், கம்யூனிஸ்ட் பகுதிகளில் ஊழியம் செய்து வந்த தேவ மனுஷன். பாருங்க, அவருக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவிக்கு அன்னைக்கு முடிவு எடுத்தார். உன் துக்கத்துக்கு இடம் கொடுக்கப்படியா? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கப்படியா? பரிசுத்தாவிக்கு இடம் கொடுத்தா எந்த இடத்துல நீ விழுந்து தோற்று போய் ஃபெயிலியர் இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் உயிர்ப்பிப்பார், உன் நம்பிக்கை உயிர்ப்பிப்பார், புதிய வாழ்க்கையை கொடுப்பார். அந்த ஸ்டெரிலா அந்த தேவ மனுஷனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு நல்ல மனைவியை கொடுத்து அவர் இரண்டாம் தர திருமணம் பண்ணி நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். கர்த்தருக்கு மறுபடியும் எழும்பி அவர் ஊழியங்களை செய்ய தொடங்கி. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தாவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தபடியா மறுபடியும் இயேசுடைய நாமத்தை அவர் துதிக்க ஆராதிக்க ஊழியம் செய்ய தொடங்கினார். ஹல்லேலூயா. இவ்வளவு போதும் நினைக்கிறேன். பாஸ் தொடர்ந்து நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி.
ஹல்லேலூயா. ஆவி இல்லாத மனுஷன் ஜீவன் இல்லாத மனிதன். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியை குறித்த அறிவும் ஞானமும், அவரை எப்படியானவர் என்று சொல்லி நல்ல அறிவு நமக்கு, ஞானமும் நமக்கு இருக்குமானால் நாம் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் முடிக்கலாம். ஆமே. ஹல்லேலூயா. ஆகவே நாம் தெரிந்த விட கூடுதலாக நாம் தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னால், கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளரணும் என்று சொல்லிக்கொள்ள அது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தன் சொல்லித்தார காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் அறியில வளரலாம். அப்பொழுது நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம். அதான் இந்த ரோமர் 8:2 பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அது இங்கிலீஷ் சொல்லியிருக்கு, காப்பி டு த வேர்ல்ட். அப்படியே வேர்ல்ட பார்த்து கொப்பி அடிக்கிறது. இப்ப நீங்கள் தானும் அப்படி கொப்பி அடிச்சு வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த விஷயம் இருக்கிற அந்த சரியான காரியம் வந்து கொப்பி அடிக்கிறது. அப்படி என்ன, நாங்க தேசு கிறிஸ்துவை ஆவியான ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் நாட் காப்பி டு தி வேர்ல்ட். வித்தியாசமான ஆவியை பெற்ற ஜனங்கள் கத்தரக்கூடியவர்களை கற்றுக்கொண்டு தேவன் அழைத்ததன் நோக்கம் என்ன, ரச்சித்ததன் நோக்கம் என்ன, இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும்படியாக உங்களையும் என்ன ரச்சித்த நோக்கம் என்ன, சபையிலே கொண்டு வைத்ததன் நோக்கம் என்ன, அதனுடைய திட்டம் என்ன, ஆவியாளர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், எப்படி நடத்த விரும்புகிறார், அவர் ராஜ்யத்தில் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார், அது அதனால் ராஜ்யம் வளர வேண்டும், அவருடைய சபை வளர வேண்டும், ஜனங்கள் பெருக வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அதுக்காக தான் ரச்சித்து வைத்திருக்கிறார். அது தெரிந்து அது ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் நாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றோம். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே சொல்லுகிறவன் வரலாற்றை பிரவேசிப்பதில்லை, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அல்லேலூயா. அந்த வில்ல அறியறதுக்கு நமக்கு அந்த அந்த நினைவுகள் இருக்கணும். நம்முடைய நினைவுகளை ஆவியானவர் டச் பண்ணணும். நம்முடைய நினைவுகளை எண்ணங்களை பரிசுத்தாவின் வேத வசனங்கள் டச் பண்ண வேண்டும், அவைகள் இயக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த வேர்ல்ட் ஸ்பிரிட் நம்மளை இயக்கும் சொன்னால், அந்த ஸ்பிரிட் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்முடைய நோக்கங்களையும் அது வழி நடத்தும் சொன்னால், தேவ சித்தத்தை நான் கைவிட்டுருவோம், தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற விட்டுருவோம். எவ்ரிபடி, நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவையா இருக்கிறபடியால, ஒவ்வொரு சபையை கட்டுறதுக்கு தேவராட்சியத்துக்கு தேவையா இருக்கிறபடியால கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இந்த நாளுக்காக சோத்திரம் நான் நன்றியோடு சோத்தரிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஊழியத்துக்கு என்னை குடும்பமாக அழைத்த உங்கள் பாஸ்டருக்கு, அவர் மனைவி குடும்பத்துக்கும், மூப்பர்கள், மற்ற சபை தலைவர்கள், ஊழியர் எல்லாருக்கும் எங்களுடைய சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, அது நிமித்தம் அந்த ஊழியங்களை நாங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, நடத்துவாராக. ஆமீன். ஹல்லேலூயா. சரி, எல்லோரும் ஆசீர்வாதத்துக்கு வசனமாக எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4 அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 24 வசனம்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்.
பரிசுத்தாவியானவரே நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தாவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் எங்க மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக, ஆண்டவரே உதவி செய்யும்படியாக, நீர் பேசும்படியாக ஆட்சேபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம். பொறுப்படுத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். என்னத்த கேட்கிறத கவனிக்கட்டும். கவனிக்கிறத கேட்கல, கேட்கறத குறிச்சு கவனிச்சு கேட்கணும். பே அட்டென்ஷன். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவு, நாம் ஒவ்வொருவரும் ஒரு அளவு வச்சிருக்கிறோம், ஒரு லிமிட். அந்த அளவுக்கு தான் எனக்கு உனக்கும் ஆசீர்வாதம். கேட்கிறோம், ஆனா இந்த அளவு நாள் நாம் அளக்கிறோம். இந்த மெஷர்மெண்ட், எந்த அளவு நாள் அளக்கிறோம், அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு தக்கதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆகவே நாம அளக்கிற அளவு, நாம கொடுக்கிற முறை, நாம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய நாம செய்கிற காரியங்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவில் நீங்க அளக்குறீங்க? ஒரு காரியம் வருகிறது, இலங்கைக்கு, இலங்கையில சுவிசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டங்களினால வந்த ஆசீர்வாதங்கள் பெரிது. அதில் சாட்சிகள் நிறைய நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு தூரம் சபையாக ஜெபம் பண்ணி நாங்கள் அந்த கூட்டங்களை நடத்த தேவன் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய பலத்தை தேவன் தந்திருக்கிறார். போ, ஆகவே நாம் அதை சரியாக நாம் இன்னும் அதிகமாக நம்ம செய்து முடிக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இதுக்கு, இந்த காரியத்துக்கு உங்களுடைய அளவு எந்த அளவு, எந்த அளவு நான் அளக்க போறீங்க? How much? காசு மாத்திரமல்ல, நான் சொல்லல, பணம் தேவை கட்டாயம். இதுக்காக உற்சாகம் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? நம்முடைய உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க உற்சாகப்படுத்துறீங்க? உங்களோட பாசவையோ உங்களோட மூப்பரையோ அல்லது மற்றவர்களையோ, எங்களோட சபையால் ஒரு தரிசனம், அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், அந்த கூட்டங்கள் நடக்க வேண்டும், ஜனங்கள் ரசிக்கப்பட வேண்டும், ஏழைகள் திக்கற்றல் விதவைகள் தேசத்தில் இருக்கிற மக்கள் சந்திக்கப்பட வேண்டும். ஐயோ கண்ணீரோடு வாழுகிறார்களே. ஒரு பாரம், நீங்க எல்லாம் ஸ்ரீலங்கா எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க தெரியாது, போயிட்டு வந்தா தெரியும் தானே உங்களுக்கு, எங்க நிலைமைகள் தெரியுமா, அந்த ஜனங்களுக்குடைய தேவைகள் தெரியுமா, நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே அந்த தரிசனத்தோடு கூட நாம் இணைந்து நாம் அதுக்கு ஆக நாம் பாடுபட வேண்டும். நம்முடைய உற்சாகம் மனதோடு கூட நாம் அதுக்காக நாம் செயல்பட வேண்டும். அந்த உற்சாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உற்சாகமாய் ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கிறது. நாம ஏதோ வரட்டு ஜபம் மாத்திரமல்ல, விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் நமக்கு என்னத்துக்கு? சும்மா விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு சொட்டு கூட ஒரு ஆக்ஷன் இல்லாட்டி அது என்னத்துக்கு அந்த விசுவாசம்? நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு புறத்துல அர்த்தம் அந்த அளவோட நமக்கு நிப்பாட்டிக்கிறார் ஆண்டவர். கத்த நம்மளை ஆசிர்வதிக்கல, கத்த நமக்கு தரல, கத்த நம்ம செய்யல என்று சொல்லி நாம சொல்ல முடியாது. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே அப்படி அல்ல. ஆகவே நாம எந்த அளவுக்கு நாம அளக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் எங்களை ஆசிர்வதி. இதே இதே வசனத்தை தான் இந்த விரிவாளி இருக்கு, லூக்கா 6:38 பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் தெளிவாளி இருக்கிறது. அங்க பாருங்க,
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
பாத்தீங்களா, அமுக்கி குலுங்கி சரிந்து எல்லாம் போட்டு குலுக்கு குலுக்கண்டு குலுக்கி நல்லா நிரப்பி ஆண்டவர் நல்லா நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கொடுங்கள், நல்லா கொடுக்கிற சபை நீங்க, நேரத்தை கொடுங்க, உங்களுடைய உள்ளதை கொடுங்க, தேவராட்சியத்துக்காக அப்படி கொடுங்க. அப்பொழுது அமுக்கி குலுங்கி நன்றாய் அளந்து, நன்றாய் அளந்து எந்த அளவு அளக்கு அளக்கு, நீங்க அளக்க அளக்க தேவனும் அளந்து அளந்து மடியை நிரப்பி குலுக்கி சரிந்து ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கணும். ஆவியானவர் சந்தோஷப்படுவார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த காரியத்தில் சந்தோஷமா இருக்கிறார், இது கர்த்தருடைய தரிசனம், இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய வார்த்தை, இது தேவன் சொன்ன காரியம், அதிலே நீங்கள் நானும் எந்த அளவுக்கு நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்களுடைய சப்போர்ட் இருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் சபை தரிசனத்தோடு கூட சேர்ந்து இயங்குகிறாங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் ஒருவரும் தடையா இருக்க கூடாது. இடம் புட்டு விடும், என்னை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு நான் இடம் புட்டு கொடுக்கணும். என்னை ஆசீர்வதிக்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க, எங்களை ஆசீர்வதிக்க கேட்ட வாசனை எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா தானே ஆண்டு நிரப்புவார். ஹல்லேலூயா. இதை ஃப்ரீயாக்கி விட்டு கொடுக்கணும். உரிமையா இருக்கு, பிசாசு பாக்குது, உரிமையா இருக்கு. ஆஹா, நல்ல இடம், உரிமையா இருக்கு. இன்னும் பொல்லாத ஏழை கூட்டிக்கொண்டு இன்னொரு குஞ்சம் கூட்டிக்கொண்டு குந்தி இருப்போமா? நல்ல ஃப்ரீயா இருக்கு, வறுமையா இருக்கு. அப்படி அல்ல, நாம் வறுமையாக இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய தரிசனத்தினாலும் இயங்க நிறைந்தவனாக கர்த்தருடைய தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றணும் நாம் இருக்கணும். இது தேவனால வருகிற காரியம். நான் சில நேரங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா யோசிக்கிறேன், சுயசித்தம் செய்யறாங்க, சுயசித்தம், சுய விருப்பம். ஏதோ நாங்கள் போகிறோம், நாங்களும் வேலைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்களும் ஊழியம் செய்கிறோம், நாங்களும் முடிந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கோம், அங்க சப்போர்ட்டா இருக்கோம், இந்த சப்போர்ட்டா இருக்கிறோம் செய்கிறோம். அதுவும் இதே கர்த்தர் ஊழியம் தானே. தேவனுடைய என்னை நோக்கி கர்த்தா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய சித்தம் எங்க இருக்கிறது? தேவனுடைய வழிநடத்தல் எங்க இருக்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? தேவனுடைய தரிசனம் எங்க இருக்கிறது? தேவ சபையிலே இருக்கிறது. தேவனுடைய சபை மூலமா தான் தேவனுடைய தரிசனம் வெளிப்படும். தேவனுடைய சபை மூலமா தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வெளிப்படும். தேவனுடைய சபை மூலமா தான் தேவனுடைய காரியங்கள் உனக்கு வெளிப்படும். அதோடு கூட சேர்ந்து இயங்கும் பொழுது மாத்திரம்தான் நீ சபையிலே தேவன் எங்களை வைத்திருக்கிறார். இல்லாட்டி சபை என்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
சுயாதீன பிரமாணத்தை தேவன் சுயாதீன பிரமாணத்தை வாக்கு பண்ணினபடியாலே இன்றைக்கு சுயாதீனமாக எல்லாரும் இயங்க வலிக்கிறபடியாலே தேவனுடைய சரியான சித்தங்களும் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஆண்டவரே நான் அதை செய்தேன் அல்லவோ, நான் எவ்வளவு கொடுத்தேன் அல்லவோ, நான் அதுக்காக உழைத்தேன் அல்லவோ, நான் எவ்வளவு சுயப்பிரம் செய்தேன், நான் எவ்வளவு காரியங்கள் நான் செய்தேன் அல்லவோ, உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது. நீ அதை சபையில இருந்து செய்யல, நீ சபையோட ஒழுங்கிணைந்து போகல, பாஸ்டர் ஆலோசனைக்கு நீ கீழ்படி அல்ல, சபை தரிசனத்துக்கு நீ கீழ்படி அல்ல, நான் வைத்த சபையில நீ ஒழுங்கா இருக்கல, அதை செய்தேன் அல்லவோ, இதை செய்தேன் அல்லவோ, அங்க போன இதான் இயேசு நாமத்தினாலதான் செய்தேன். அப்படி ஒரு காரியத்துக்கு ஆண்ட சொல்றதுக்கு நாம இருக்கக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை. இனி சொன்ன காரியம் என்ன, நமக்கு சொன்ன காரியம் என்ன, நமக்கு செய்த காரியம் என்ன, அதை தேவன் சபையில வைத்து நம்ம நடத்தும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். அதை நாம் பூரணமாக நிறைவேற்றி முடித்தவர்களாக பரலோகத்துக்கு செல்ல உண்மையை உத்தவம் உள்ள ஊழியக்கான என் சந்தோஷத்துக்கு பேசியன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களை நீங்கள் நான் காண முடியும். அதான் எனக்கும் உங்களுக்கு தேவை. அதுக்காகத்தான் யோவான் 3:34 நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, தேவன் அளவில்லாமல் என்னவாம் என்னத்தை கொடுத்திருக்கிறாராம். யோவான் 3:34 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள், தேவன் அவர்களுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்.
பேசுகிறார்கள் அல்ல, பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அளவில்லாமல், அதுக்கு லிமிட் இல்ல பாருங்க. நமக்கு இன்னும் லிமிட் இல்ல, ஆவியை பெற்றுக் கொள்றதுக்கு நமக்கு லிமிட் இருக்க கூடாது, கிருபையை பெற்றுக் கொள்றதுக்கு நமக்கு லிமிட் இருக்க கூடாது. அளவு நமக்கு நிறைய கிருபை வேணும், நிறைய நமக்கு தேவன் ஆவியா நிறைவு நமக்கு நிறைய வேணும். கிருபைகளுக்கு கிருபிக்காக தேவனுக்கு காத்திருக்கணும். நான் இந்த கிருபை இல்லாட்டி நீங்களும் நானும் வாழ முடியாது. கிருபை முக்கியம், கிருபைதான் நம்மளை காப்பாற்றுகிறது, கிருபைதான் நம்மளை வழிநடத்துகிறது. அந்த ஆவியை தேவன் அதுக்கு தான் அளவு இல்லாமல் கொடுத்திருக்கிறார். கிருபைக்கு ஒரு அன்றைக்கு நான் மனைவி வைஃப் அங்க பிரசங்கம் பண்ணலாம் கேட்டுக்கொண்ட காரியம், கிருபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல உதாரணம். கிருபை எவ்வளவு தூரம் தேவன் நம்மளை பாதுகாக்கிறது தெரியுமா? கிருபையினுடைய நல்ல தன்மை வந்து எங்களை பாவம் செய்யாதபடி அது தடுக்கிறது. பாவம் செய்ய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அதை அந்த கிருபையானது அந்த இடத்தை நம்மளை பாவம் செய்யாதபடி நம்மளை அது தடுக்கிறது. சூழ்நிலைகள் தடுக்கிறது. எனக்கு பாவம் செய்ய விருப்பம் இருக்கும் பொழுது சூழ்நிலை இருக்காது. பட்ஸ் அ கிரேட் கிருபை. எனக்கு பாவம் செய்யறதுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது அல்ல அப்படியே எண்ணங்கள் வரும் பொழுது அந்த நிலைமை அந்த சிச்சுவேஷன் நமக்கு இருக்கவே இருக்காது, அது தடை செய்யும். பாவம் செய்யற சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு அந்த விருப்பம் இருக்கு, தேவ பயம் எனக்குள்ள இருக்கும். கிருபை எவ்வளவு நல்லது பாத்தீங்களா? வெரி கிரேட். அதுதான் இந்த கிருபை தான் என்னை உங்களை இன்றைக்கு பாதுகாத்து வைத்தங்களை ஆசீர்வைத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றோம், அதுக்கு அந்த அளவில் ஆசையை கொடுத்திருக்கிறார். ரோமர் 12:3 சொல்லப்படுது, தேவன் அவனுக்கு பயந்து விட்ட விசுவாச அளவு. லூக்கா 12:49 சொல்லப்பட்டது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். லூக்கா 12:42 சொல்லப்படுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஆண்டவர் அக்கினி அளவில்லாமல் போட்டார், அக்கினி அனுப்பினார், பூமியின் மேல் அக்கினி அனுப்ப வந்தேன். பூமியில் அக்கினி அனுப்ப வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்ட விரும்ப பற்றி எரிய வேண்டும், அந்த அக்கினி நமக்குள்ள பற்றி எரிய வேண்டும், அந்த வார்த்தை நமக்குள்ள பற்றி எரிய வேண்டும், கேட்கிற வார்த்தை பற்றி எரிய வேண்டும். அதுதான் அதுதான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும், அதான் கர்த்தருடைய செயலை நமக்குள்ள வாழ்க்கையை நடப்பிக்கும். பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறார், பற்றி எரியது இல்லை என்ன ஊத்தணும். அல்லேலூயா. பட்டி எறிய வேண்டும் என்ன ஊத்தணும், சிவம், உபவாசம், அக்கியம், வேதவசனம், தியானம், அக்கினி பட்டி எறிய எண்ணெய் ஊட்ட வேண்டும், அபிஷேகம். எண்ணெய் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், அப்பதான் நான் பட்டி எறியலாம். ஆண்டவர் பட்டி எறிய ஒன்று விரும்புகிறார். அதுதான் நடந்தது ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல. பட்டி எரிஞ்சது பாருங்க, சபையில் உருவானது பாருங்க, எழுப்புதல் காலம். அல்லேலூயா. எழுப்புதல் வந்தது, நமக்கு அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். எந்த அளவினால் நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாக நாம் அளப்போம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நன்றாக இருக்கட்டும், நன்றாக நாம் அளப்போம். நம்முடைய மெஷுமே நல்லா இருக்கட்டும், கத்தருக்காக வேண்டி. மார்க்கு 10:17.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் பலியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
ஓகே, லூக்கா 10:26.
அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ விசுவாசித்திருக்கிறது என்ன என்றார்.
சரி, இந்த நீங்க பாக்குறோம், இங்க ஒரு நியாயசாஸ்திரி, ஒரு ஜட்ஜும், ஒரு ஐஸ்வர்யவான், மார்க்கு புத்தகத்தில் பாருங்க, ஐஸ்வர்யவான், இங்க ஒரு நியாயசாஸ்திரி. ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை? ரெண்டு பேருக்கும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இவர் கேட்கிறாரு நித்திய சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும், அவரும் கேட்கிறாரு நித்திய சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும். நீ என்ன வச்சிருக்கிறா, நீ என்ன செய்யற, எந்த அளவுல நீ அளக்கிறா, என்னத்தை செய்யற? ஓ, நாங்களாம் பெர்ஃபெக்ட், எல்லாத்திலையும் நாங்க பெர்ஃபெக்ட், ஜபத்துல கொடுக்கறதுல எல்லாத்திலையும் நாங்க பெர்ஃபெக்ட். ஆனா பெர்ஃபெக்ட் இல்ல, உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு, எந்த அளவுல நீ அளக்க விரும்புகிறாய். ஆண்டவர் ஒரு மெஷர்மெண்ட் வச்சாரு, ஒரு மெஷர்மெண்ட் வச்சாரு, இந்த அளவு உனக்கு உள்ளதெல்லாம் விட்டு நீ தரித்திரத்துக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு, பிறகு என்ன பின்பற்றிவா, நித்தியம் உனக்கு உண்டு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அவன் தந்தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இப்ப இந்த காரியத்தை செய்தா ஒரு ஒரு பாரம், ஒரு சிலுவை வாழ்க்கையிலே வரத்தான் சுமக்கத்தான் போடணும். ஆனா தேவனுடைய கிருபை இருக்கும் உனக்கு. இயேசுவல சொன்னவர் யாரு? சொன்னவர் யாரு? இயேசு. அவரை விசுவாசித்தால் இவ்வளவு நீ கற்பனை கை கொண்டு என்ன பிரயோசனம், எல்லாவற்றையும் செய்து உனக்கு என்ன பிரயோசனம், அந்த விஷயம் என்று அவர் கேளாது. ஆஹா, என்னால முடியாது, துக்கப்பட்டுட்டார். உங்களுடைய பொக்கிஷம் அங்கே இருக்கிறதோ, உங்களுடைய இருதயமும் அங்கேயே இருக்கு. உலகத்து மக்களை போலே சிந்தித்து, உலகத்து மக்களை போலே வாழ நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை. அதை விட மேன்மையான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பிச்சைக்காரனா வாழ நம்மளை தேவன் அழைத்தாரு, அல்லது கொடுத்துட்டு போய் பிச்சை எடுக்க நாங்கள் கஷ்டப்படுவா, தேவன் எங்களை அழைத்தாரு, மேன்மையான வாழைக்கு அழைத்திருக்கிறவன் ஐயா. அவனே வழியில் இருக்கிறார்களையும் கூட, ரசிக்கப்படாத மக்களையும் கூட, நீங்கள் நான் ஒரு மேன்மையான வாழ்க்கையிலே, ஒரு உன்னதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமாக வாழத்தான் தேவன் அழைத்துக்கிறவன் மறந்து போய்விடக்கூடாது. யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ராங். உங்களுடைய அளவு பிழைக்கிறது, அளவு பிழைக்கிறதால் ஆசீர்வாதம் பிழைக்கிறது. தேவனுக்கு நாம கொடுக்கிறதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தாராளமாக இருக்க வேண்டும், லோபத்தனமாக இருக்கக்கூடாது. உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும், உதாரத்துவமாக இருக்க வேண்டும். நம்முடைய மைண்ட் எல்லாம் அதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க நமக்கு உற்சாகம் கொண்டது, நம்முடைய ஆவி உற்சாகம் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்திலே, தேவ தரிசனத்திலே அளக்கிறதிலே உற்சாகம் கொள்ள வேண்டும். கத்தருக்கா, ஊழியத்துக்கா ஒரு கதை இல்லை. ஆனா லிமிட் பண்ணி இவ்வளவுதான், இவ்வளவு நேரம் தான் வருவன், இவ்வளவு நேரம் தான் ஜெயிப்பன், இவ்வளவுதான் கொடுப்பன், இப்படித்தான் செய்வன். இயேசு சொல்வாரு, இப்படித்தான் வருவன், இப்படித்தான் செய்வன், இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிப்பன் என்று சொன்னாரண்டா நாம வாழ இல்லாது அப்படி சொல்றது இல்ல. ஆண்டவன் நல்லவர் தாருங்க. பரலோகத்துக்கு போய் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நான் போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் அடிச்சு கொண்டு போய் அதை தாருமாண்டவரை, இதை தாருமாண்டவரை, இதை செய்ய மாண்டவர், இதை செய்ய மாட்டேன் நாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நமக்கு உற்சாகமா நம்ம ஆண்டவரை கேட்கிறோம். நல்லது கேட்கிறோம், அதை ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி வச்சிருப்போம். எனக்கு இது வேணும், எனக்கு நல்ல படிப்பு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல கனவு வேணும், எனக்கு நல்ல மனைவி வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல ஆசீர்வாதம், எனக்கு நல்ல சுகம் வேணும், எல்லாம் நாம கேட்கிறோம். நல்லது, அதுக்குதான் ஆண்டவர் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனா நீங்க திருப்பி அளக்கிற அளவின்படிதானே அது கொடுக்கப்படும். அப்ப எந்த விஷயம் என்ன மாதிரி எனக்கு பராண்டவர், எந்த காரியம் என்ன மாதிரி ஐயா, எல்லாம் தந்துருக்கிறேன், சபைய காரியங்கள் என்ன மாதிரி, வானம் பூமி பொன் வழியில் அவருடையது, ஆனா உன்னை கொண்டது ஆசீர்வதி கொண்டு கர்த்தருடைய சித்தம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் உங்களை கொண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், தன்னுடைய சபையை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை ஐஸ்வர்யம் வாக்க வேண்டும், உங்களை கொண்டே செய்ய வேண்டும், தேவனுடைய சத்தியம் அதான். பொண்ணும் பள்ளியில் அவருடையது, ஆனா உங்கள்ட்ட தான் எதிர்பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படியா என்பதை மறந்து போய்விடாதுங்க. நீ அளக்கிற அளவினாலே உங்களை ஆசீர்வதிக்கும் சொல்லி அவர் விரும்புகிறார், அதுதான் அவர் விரும்புகிறார், அதுதான் சரி. என்ன சொன்ன மாநிலத்திற்கு இருந்தா உனக்கு பொண்ணை ஒண்ணுமா பள்ளி ஒண்ணுமா சாரதுக்கு அவருக்கு இல்லை, கொஞ்ச நேரம் போதாதா, போதும், அது அவருடைய வழி அல்ல. நீங்க ஆவிலே வளர வேண்டும், நீங்க கொடுக்க பழக வேண்டும், நீங்க நற்கிரிகை செய்ய பழக வேண்டும், நீங்கள் துதிக்க பழக வேண்டும், ஆதரிக்க பழக வேண்டும் என்று சபையிலே வைத்து தேவன் கட்டி உங்களை எழுப்பி உருவாக்குறதுக்கு காரணமே அதுதான். ஆசீர்வாதமாக பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ள தேவனாக இருக்கிற இயேசுதான் நம்முடைய ஆண்டவர். நாம லிமிட் பண்ணி லிமிட் பண்ணி லிமிட் பண்ணி நாம அளக்கிறதுக்கும் நாம கொடுக்கறதுக்கும் நாம செய்யறதுக்கும் நாம லிமிட் போட்டிருந்தா ஆண்டவரே என்னை ஆசீர்வதி என்னை ஆசீர்வதி என்று நாம் சொல்றதுல என்ன அர்த்தம்? எங்கட ஜனங்கள் சில ரசிக்கப்பட்ட நான் கேள்விப்பட்டேன், சில டச் சேர்ச்சில் சில நல்ல ஆவிக்குரிய டச் சேர்ச்சில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க நல்லா ஆராதிக்கிற ஜனங்கள் வந்து அவங்க எப்படி ஊழியர்கள் நான் பெரிய ஆச்சரியப்பட்டேன். அவங்களுக்கு பார்க்கக்குள்ள அவங்க நைட் டியூட்டி வேலை முடிஞ்சிட்டு வந்து டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் லோயர்ஸ் படிச்சாக்கள் சேர்ச்சிக்கு போறாக்கள் நான் விசாரிச்ச இடத்துல மற்ற ஜனங்கள் எல்லா ஜனங்களும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நைட் டியூட்டி முடிச்சு வந்து உரிய ப்ராக்டிஸுக்கு போறாங்க பாருங்க. தேவன் அங்கங்கே தன்னுடைய ஜனங்களை ரசித்து உண்மையான ஜனங்களை வைத்து மறந்து போய் விடக்கூடாது. நாம சோம்பலாக நாம சோர்வா இருக்க நாம காரணம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. முடியும்னா முடியும், விருப்பம் இருக்கா முடியும், உன்னால முடியுமா முடியும், நீ முடிவெடுத்தா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளவு. இன்றைக்கு நான் வேலை முடிஞ்சு வந்து நான் பிரேயருக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்துறேன்னா செய்து முடிப்பேன். அது பத்து மணிக்கு விட்டு போய் படுத்தா முடியும் போக முடியும் இல்ல, நான் இன்றைக்கு முதல் கிழமையே நான் முடிவெடுத்துருவேன். ஓஹோ எனக்கு இந்த குழம்ப லீவு கஷ்டம் நான் பிரேயர் இருக்கலாம் அதெல்லாம் கட் பண்ணி ஏற்கனவே நான் பிளான் போட்டு நான் அதை ஸ்டாப் பண்ணிடுவேன். அதனால நான் போக மாட்டேன். நம்மள கையில இருக்கு. நாட்கள் கடந்து போகிறது, காலங்கள் கடந்து போகிறது, அடுத்த சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காலத்தில் நாம் செய்து முடித்து என்ன செய்து முடித்தோம்? நம்முடைய காலத்துக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியும்? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாம விட்டால் அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லி நீதிமொழியில் எழுதியிருக்கு. உனக்கு திராணி இருக்கும் பொழுது இது கர்த்தருடைய சத்தியம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, உனக்கு ஜெபிக்க திராணி இருக்கும் பொழுது, உனக்கு கொடுக்க திராணி இருக்கும் பொழுது, உனக்கு ஆராதிக்க திராணி இருக்கும் பொழுது, உன்னோட வாகனம் இருக்கும் பொழுது, உன்னோட பணம் இருக்கும் பொழுது, உனக்கு எல்லாம் தேவன் ஆசீர்வதி தந்திருக்கும் பொழுது நீ அதை செய்யத்தக்க நேரத்தில் செய்யத்தக்க நீ செய்யாம விட்டியா இருந்தால் அது பாவம். ஒருவேளை நீ விவச்சாரம் செய்யாம களவு செய்யாம பொய் செய்யாம நல்லவனாக நீதிமான மற்றவர்கள் வெளிச்சமா மற்றவர்களுக்கு காட்டி கொண்டு போகலாம், ஆனால் இதை நீ செய்யாவிட்டால் இதுதான் பெரிய பாவம் ஐயா. கத்தர் இதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். ஆகவே நாம ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி நாம செலவழித்த நேரங்களோ கொடுத்ததோ ஒருபோதும் அது வீணா போகாது. பாருங்க, நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், தேவனுக்கான இதை செய்தேன் என்று சொல்லி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகும், நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எல்லாருக்கும் பணம் வேணும், எல்லாருக்கும் காசு வேணும், எல்லாருக்கும் கிரெடிட் இருக்கு, எல்லாருக்கும் கடன் பிரச்சனை, எல்லாருக்கும் பேங்க்ல பிரச்சனை, எல்லாருக்கும் காசு பிரச்சனை, இப்படியே போய்கொண்டிருந்தா ஏன் வாய்? நாங்களும் கத்தருக்கு ஊழிய செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. கொஞ்ச வருமானம் தான், ஆனா கொளிகை போறது கொளிகை கொண்டு போவாரு, ஊழியத்துக்கு கூட ஊழியத்துக்கு தேவன் கொண்டு போவாரு. எந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்குது, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கிறது. உலக மனிதர்கள் சிந்திக்கிறபடி நீங்களும் நான் சிந்திக்காதபடி கர்த்தருடைய சிந்தனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவைகள் நம்முடைய உயிர்ப்பித்து நம்முடைய வாழ வைக்கும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. நியாயசாஸ்திரி வந்து கேட்டால் எனக்கு புறன் யார்? நீ உன்மேல் அன்பு கூறுவது மேல புறன் மேல் அன்பு கூறுவாயாக. நல்ல சமாரியன் கதையில பத்தாம் அதிகாரம் லூக்கா பத்துல ஆண்டு சொல்ல சொல்றாரு, உடனே சொல்றாரு, மூன்று பேர் ஆசாரியன் லேவியன் சமாரியன், இந்த மூன்று பேர்ல உனக்கு யாரு புறனா தெரிந்தால் எனக்கு நன்மை செய்தவன் தான், அப்ப நீ போய் அப்படியே செய், அப்படியே செய், நமக்கு நீ அப்படியே செய். யாரு நமக்கு புறன்? ஒரு கஷ்டப்படுறவன், வழியோரத்திலே கஷ்டப்பட்டு கிடக்கிறவன், ஒரு நோய்வாயப்பட்டு கிடக்கிறவன், தூக்கி அவனை தூக்கி, அதுதான் நமக்கு புறன். அவன் தான் புறன், நமக்கு தெரியாது, நம்ம அறியாதவன் தான் நமக்கு புறன். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல என்று சொல்லி அந்த உவமையை சொல்லி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. எந்த அளவில் நீ அளக்க போறாய்? யோவான் 12 அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசி. யோவான் 12 அதிகாரம் 1 வசனம்.
பஸ்கா பண்டிகை வேற 6 நாளுக்கு முன்னே இயேசுதான் மரணத்தினின்று எழும்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்.
அங்கே வாசிங்க.
அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மாத்தாள் பணிவிட செய்தால். லாசரவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்கள் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால்
நடந்தது. பாருங்க, சேர்த்து வச்சால் சேர்த்து வச்சால் சேர்த்து வச்சால் சேர்த்து வச்சால் ஒரு வருஷத்து வருமானத்தை சேர்த்து வச்சால் பாருங்க, அந்த அந்த சென்றிட விலை அவ்வளவு 300 பணம். அத ஒரு சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்குரிய வருமானம் மிகவும் விலையேறப்பெற்றது இயேசுக்காக. சேர்த்து வச்சால் சேர்த்து வச்சால் சேர்த்து வச்சால் டைம் வந்தது பாருங்க. எப்ப டைம் வந்தது? அந்த டைம் சரியான டைம் வந்தது பாருங்க. இயேசு வந்தார், வீட்டுக்கு வந்தார், அதை உடைச்சி பாதங்களில பூசி தலைமை நான் துடைத்து அந்த வீடு முழுவதும் அலலுயா நிறைந்தது. இந்த வீண் செலவு என்னத்துக்கு? யாருடைய கதை இது? இதெல்லாம் என்னதுக்கு வேஸ்ட்? சீசர்கள் அப்படியே நாங்கள் இருப்பாங்க. என்னத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சு? ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க? என்னத்துக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? ஏன் கதை சேச்சிக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? ஏன் சேச்சிக்கு வாழ்ந்து கொண்டு பலதாக்குறீங்க? ஏன் சேச்சி என்னதுக்கு இந்த வீண் செலவு உங்களுக்கு? இந்த கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அவன் கள்ளன் ஆறு யூதாஸ் கரியோத். அவன் தரித்திர குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லல. திருடன், அவன் திருடனால படியினாலும் பணப்பைய வைத்துக் கொண்டது போடப்பட்டதை சுமக்கிறான் இப்படி சொன்னார். ஆஹா, இந்த காசு நம்மள பக்கத்துக்குள்ள வந்தா, இந்த காசு காணிக்கப்பட்டிக்குள்ள வந்துட்டு எந்த பக்கத்துக்குள்ள வந்து இதை கொண்டு ஏசிட்ட கொட்டி போட்டாலே, இவள் வேஸ்ட் ஆக்கிட்டாலே. அவன மைண்ட் அப்படி போகுது பாத்தீங்களா? அவன் மைண்ட் வந்து வேற மைண்ட். அவன் ஏழைகளை குறிச்சு கதை கஷ்டப்பட்டு இந்த கதை சொல்லல. இந்த டோக்கிங் எல்லாம் இருக்கு சபையில, வெளியில இருக்கு. ஏசு சொல்றாரு, அவளை விட்டுரு, என்னை அடக்கம் பண்ண நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள். சரித்திரம் எப்பொழுதும் உங்களத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களத்தில் இருக்கிறேன். இந்த டைம் ஆண்டவர் டைம் வந்தது. ஆண்டவர் அடக்கம் பண்றதுக்காக சொன்ன டைம், அதை விட்டு அதை மிஸ் பண்ணியிருந்தாள் சொன்னா, என்னால் ஏசி அவள் சந்திச்சும் இருக்க மாட்டாளே, அதை கொடுக்கும் இருக்க மாட்டாளே, அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு வந்தும் இருக்காது. இந்த காரியத்தை தான் திரும்ப நீங்க பாப்பீங்கண்டா, மார்க்கு 14 இதே காரியத்தில் இருக்குது பாருங்க. இன்னொரு வித்தியாசமான இருக்கு, மார்க்கு 14 3:9 மட்டும் பாருங்க.
அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகி அந்த சீமோன் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெண்கல பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசில் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரியத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நல்ல ஒரு காரியம் செய்தால அவருடைய பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 2000 வருஷம் பேசிக்கொண்டு பட்டப்பட்டு வருகிறது. அவருடைய பாருங்க, இந்த சுவிசேஷம் எங்கு சொல்லப்படுதோ எனக்கு இது நினைக்கப்படும். சரியான டைம் செய்தபடியால அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இன்றைக்கு நானும் நீங்கள் சில நற்கிரியைகள் நற்கிரியைகள் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவாருங்க, நிச்சயம் சொல்லுவார். அது மறைஞ்சிருக்காது. நீங்க செய்யற நற்கிரியைகள் நல்ல காரியங்கள் ஒருபோது மறைந்தே இருக்கா? இருக்காது. அது வெளிவரும். ஆண்டவர் உண்மை உள்ளவர், மறைந்திருக்காது. இது சொல்லப்படும், கட்டாயம் சொல்லப்படும். பாருங்க, இதுல சிலர் விசனம் அடைந்து முறுமுறுக்கிறாங்க, என்னத்துக்கு இந்த வீண், புடியெல்லாம் என்னது கொடுக்கணுமா? இதெல்லாம் தேவைதானா? ஏன் வேஸ்ட் ஆக்கிட்டாள்? நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். டைம் எப்பொழுதும் நமக்கு வராது. தேவன் சொல்லுகிற நேரத்தில், தேவனுடைய ஊழிய நேரத்தில் அந்த டைம் வர நேரத்தில், டைம்ல அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாம் அந்த டைம்ல நாம ரெடியா இருக்கணும். பி ப்ரிப்பேர்ட். அந்த டைம்ல கொடுக்கணும். அதுதான் டைம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு கொடுக்க நமக்கு விருப்பம் உண்டாகும் போதெல்லாம் நம்ம கொடுக்க வெளிக்கிட்டா அது தேவன் சொல்ல சரி கொடுக்கலாம். ஆனா அந்த சரியான ஆசீர்வாதம் நமக்கு அந்த அளவு இருக்காது. சரியான ஆசீர்வாதத்தின் அளவு இருக்காது. இது இது திஸ் இஸ் த டைம். நான் சொல்றேன் பாருங்க, அவள் என் சிரசின் மேல், இந்த இடத்துல சிரசில் கொண்டு ஊத்துறாள், அங்க காலில் ஊத்தி, இது வேற ஸ்திரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா சிரசில் ஊத்துறாள், அங்க காலில் ஊத்தி மாதிரி துடைக்கிறாள், தலையிலேயே ஊத்தியா, ஆண்டவர் அப்படியே ஃபுல்லா தைலத்தாலேயே நிறைச்சிட்டார். என்னிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க, நீங்களும் கொடுக்கறல்ல, நீங்களும் செய்கிறல்ல, கொடுக்கறாக்களையும் புடுறல்ல, அதுக்கு ஒரு நாலு கதை கதைக்கிறது, அதுக்கு நாலு கதை சொல்றது, என்ன விட்டுருங்க ஐயா, அவளை விட்டுரு, அவள் என்னிடத்தில் நல்ல கிரியை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல கிரியை செய்திருக்கிறார். கத்தரால ஒரு பாராட்டு, இயேசுவால ஒரு பாராட்டு நமக்கு கிடைக்கும். மனதால நமக்கு பாராட்டு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் நம்மளை போல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவனால உனக்கு பாராட்டு நிச்சயமா கிடைக்கும். கத்தருக்கு கொடு, கத்தருக்கு அளந்து கொடு. ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல தன்னால் இயன்றதை செய்தார். தன்னால் இயன்றதை, தன்னால் முடிஞ்சதை, மேக்சிமம் தன்னால் இயன்றதை, உங்களால் இயன்றது, உங்களால் முடிஞ்சது மேக்சிமம், எவ்வளவு மேக்சிமம், மினிமம் இல்லை, ஆக கூட என்றது முடிந்ததை அளந்து கொடுக்கணும். நேரத்தை, ஐக்கியத்தை, வேத வாசிப்பை, ஜபங்களை, என்னால் முடிந்ததை மேக்சிமம் நான் இதுக்காக, நான் கத்தருக்காக நான் வாழ நான் ஒப்புக் கொடுக்கணும். அப்பதான் சபை வளரும், அப்பதான் ராஜ்யம் வளரும், தேவஜனங்கள் ரசிக்கப்படுவார், கத்த செய்வார். அலலுயா. ரசிக்கப்படுறவளை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வருவார். அலலுயா. தேவன் செய்து கொண்டு வருவார், தேவன் அதை செய்வார். நாம நம்முடைய காரியத்தை செய்தால் தேவன் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு வருவார். அதுக்கு தான் சபை. சபை நல்ல ஒரு ஐக்கியம், சபை நல்ல ஒரு பேழை, தேவன் உருவாக்குற ஒரு நல்ல இடம் தேவனுடைய சபை. அவருடைய சரீரம் நல்லது, சந்தோஷம். இந்த சபையில் நீங்க இருக்கிறது பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் நீங்க பாக்கியவான்கள். இது ஒருத்தரும் விஷயம் தெரியாது நிறைய பேருக்கு. இங்க இங்க நான் வந்தேன், இங்க வந்து நான் ஆசீர்வாதத்தா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இங்க சொல்லப்படுற சத்தியங்கள், இங்க வர ஐக்கியங்கள், இங்க நாம் செய்கிற பிரேயர்கள், இங்க நாம் கொடுக்கிற காரியங்கள், இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்துக்கு இதுதான் ஆசி ஆசி அத்திவாரமாக வேறாக இருக்கிறது. இங்க தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சபையிலிருந்து தேவன் பேசுவார், வார்த்தைகள் வரும், அபிஷேகம் வரும், விடுதலை வரும், கிருபைகள் வரும். சபை ஐக்கியம் மிகவும் முக்கியம், சபை கூடுதல் மிகவும் முக்கியம். இந்த கடைசி நாட்கள்ல இதை பிசாசு வச்சுத்தான் இன்றைக்கு தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். தனிமைப்பட்டு போயிடாதங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க, எல்லாருக்கும் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. தனியா போயிடாதங்க. இன்றைக்கு சொன்னது போல ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் சபையிலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை நம்பிக்கையான ஒருவரோடு கூட நீங்க பகிர்ந்து அது ஜெபம் பண்ணி அதுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களுடைய பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டருடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் இன்னொரு சலையை சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணி ஆலோசனை கேட்டு நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்க. அதுக்கு தான் சேர்ச்சி இருக்கிறது. தனியா இருந்து யோசிச்சு யோசிச்சு தனியா இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்க உடைச்சு போட்டுறாதங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த அளவினால் நீங்க அளக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ, இதை நான் செய்யணும், இதை நான் செய்வேன், இந்த அளவு நான் செய்வேன் சொல்லி நீங்க முடிவெடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். அது எங்களை நடத்துமுங்க, நிச்சயம் நடத்தும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொண்டு வந்து போடுவார். அக்கினியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நம்முடைய கையில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, நீங்க மறந்துடாதீங்க. இலங்கையில மாத்திரமல்ல, ஊழியங்கள் மாத்திரமல்ல, மற்ற ஊழியங்கள் பாருங்க, இந்த இடத்தை பாருங்க. சரி, சேத்துல இருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு சந்தோஷமா, உண்மையா சொல்லுங்க, நல்ல ஏரியா, நல்ல இடமா, உண்மையா விருப்பம் இல்லை உங்களுக்கு, ஒரு நல்ல சேர்ச்சி பண்ண உங்களுக்கு விருப்பம், எல்லாரும் உள்ளத்திலும் விருப்பம் இருக்கேன். இது என்ன, இது பௌஸ்டல் மாதிரி இருக்கு. ஆலயம் கட்ட ஒரு ஆலயம் நமக்கு வேணும், எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. அடுத்த ஸ்டெப் நாம செய்யணும், நாம தேவனுடைய ஆலயத்தை கட்டினால், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவுனால நீங்க அளக்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். எவ்வளவு உழைச்சி 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 ஒன்றும் மிஞ்சது இல்லையே. 25 வருஷமா உழைக்கிறன், ஒரு வீடு வச்சுட்டா வாங்கலையே, அவன் வெள்ளக்காரன் வாங்கி வச்சிருக்கானே, என்ன ஒன்றும் மிஞ்சது இல்ல. பத்தலான வயல போடுற மாதிரி இருக்கு, முதலாம் தேதி வருது, 15ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சது, ஒன்றும் மிஞ்சது இல்ல. பாஸ்டர் என்னடா வந்து சொன்னா, சசவாங்க கொடுக்குறியா? முதலாவது கேள்வியா தான் கொடுக்கறோம். எப்படி கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, இதுதான் லிமிட். இங்கதான் பாயிண்ட் இருக்கு. ரசமா கொடுக்கும், எப்படி கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க. வேதம் என்ன சொல்லுறது, உங்களுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம், உங்கள் வருமானங்களில் எல்லாம் சட்டியாக கத்தருக்கு 1/10 கொடுக்குறீங்களா, அல்லது நான் குறைச்சி கொடுக்குறோமா? ஆலயம் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நான் உற்சாகமா இருக்கிறோம்? தாவீது ராஜா எப்படி உற்சாகமா இருந்தாரு, எனக்கு ஒரு நல்ல அரண்மனை இருக்கு, நான் நல்ல வாழ்க்கை நான் வாழ்றேன், எனக்கு டொச்சினால நல்ல வீடு இருக்குது, நல்ல ரூம் வீடு இருக்குது, நல்ல வேலை இருக்கு, நல்ல பெட் இருக்குது, கார் நல்ல வசதியான கார், எல்லா வசதியும் எனக்கு இருக்குது. ஆனா கத்தருடைய ஆலயம் எப்படி இருக்குது, ஆண்டருடைய ஆலயத்தை கட்ட இதுக்கு ஒரு நாம ஒரு இடத்தை நான் பாத்தீங்களா? பாசத்தை வந்து எத்தனை பேர் காய்ச்சிருக்கிறீங்க பாசர், ஏதாவது பாத்தீங்களா ஆலயம் பாத்தீங்களா, எங்க இருக்கா, என்ன சவால் செய்யணும், ஜெபம் பண்றோம், இதுக்கு ஏதாவது முடிவெடுத்தீங்களா, யாராவது வந்து கதைச்சிருக்கீங்களா, அல்லது நம்ம ராசனோட வந்து காய்க்கிறீங்களா, என்ன பாக்குறீங்க, அங்கேயா இருக்கா, பக்கத்துல எங்கேயாவது ஆலயங்கள் இருக்கா, இடங்கள் இருக்குதா, நாம வாங்கலாமா, அல்லது அதை நல்ல இடத்துல ஆராதிக்கலாமா, அப்படி நாம நம்மள கதை பேச்சுகள் இருக்குதா, நமக்கு அப்படியான டோக்குகள் இருக்குதா? தேவனுடைய என்ன நீங்க சொல்றீங்க, அங்க இலங்கையிலே பாத்தீங்கன்னா, இந்தியாவில பாத்தீங்கன்னா, அங்கு மரத்துல அங்கெல்லாம் இருக்கிறாங்க, இங்க நாங்கள் இப்படி வசதியா இருந்துட்டு அங்க இல்லையே கொடுக்க வேண்டும், அங்க கொடுக்கறதுக்கு அங்க வச்சிருப்பார் ஆண்டவர், அங்க ஊழியை தொடங்கினா அந்த ஊழியத்தை நடத்துவார், அங்க ஊழியத்தை ஆரம்பித்தவர், அங்க ஊழியக்காரனை அபிஷேகித்தவர், அந்த ஊழியக்காரனுக்கு ஏற்ற வசதி அவன் கொடுப்பார், அங்க ஊழியத்தை ஆரம்பித்தவர், இந்தியாவில் இலங்கையில் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார், அந்த ஊழியக்காரனுக்குரிய கிருபையை அவர் கொடுப்பார், அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய கிருபையில வசதியை அவருக்கு அவர் செய்து கொடுப்பார். நீயே அந்த பாரத்தை தூக்கி வச்சிருக்கிற உண்டு ஆலயத்துக்கு வச்சு இதை நீ கட்ட, வீடு கட்டப்படும், அந்த ஆலயம் கட்டப்படும், அதை கட்டுவாங்க அவங்க, அங்க அவங்க அழைச்சிய தேவர் அவங்களுக்கு அவங்களை பார்த்துக் கொள்வார், அது எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க அதை கொடுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையில்லா விஷயத்தை நாம கதைக்காம நம்மளோட காரியங்களை நாம ஹல்லேலூயா, இதுதான் முக்கியம். ஆகவே இவைகளெல்லாம் தான் தேவன் பார்க்கிறார், கவனித்து பார்க்கிறார். உன்னுடைய உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், தேவராஜ்யத்தை குறித்த காரியங்கள் எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு நான் தேவனுடைய ராஜ்யத்தில் உற்சாகம் உள்ளவனாக இருக்கிறேன், தேவனுடைய சமூக உற்சாகம் உள்ளவனாக இருக்கிறேன், எந்த அளவு நான் அளக்க நான் விரும்புகிறேன், எந்த அளவு நான் அளந்து கொண்டிருக்கிறேன். நல்லா அளந்தீங்கன்னா அமுக்கி குலுங்கி சரிந்து மடியில கொட்டுவாங்க, நல்லா ஆசீர்வாதமா வாழலாம், நல்லா சமணத்தோடு கூட வாழலாம். ஹலலுயா, இத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆமே ஹலலுயா. தேவராட்சியம், தேவர சமூகத்துக்காக எங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, நேரத்தை கொடுங்க, உங்களுடைய காரியங்களை கொடுங்க. இலங்கையில ஊழியங்கள் நடக்க தரிசனம் தோடு கூட அங்கு ஆரம்பித்திருக்கிறது, நிறைவேறு, அது நிறைவேறு. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வருடத்திலிருந்து வரும், நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ தரிசனம் நிறைவேற முடியும், ஊழியங்கள் நிறைவேற முடியும், 10 கூட்டங்களும் நடக்கும், அத்துமாக்கள் ரசிக்கப்படுவார்கள், சபைகள் வளரும், அது நடக்கும். ஆனால் நீ மடிந்து போய் என்பதை மறந்து போய் விடாதே என்று சொல்லி முருகதாஸ் சொன்னாய் எஸ்தருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காலம், டைம் இருக்கு, அந்த டைம்ல அந்த காலத்தில் நீங்க மிஸ் பண்ணுவீங்க சொன்னா, வி மிஸ் எவ்ரிதிங். ஆகவேதான் டக்குன்னு எஸ்தர் ஒரு முடிவு எடுக்கிறாள், ஓகே நான் செத்தாலும் சாகுறேன், நான் 3 நாள் ஃபாஸ்டிங், ராஜாட்ட போய் நான் கதைப்போம். அவள் முடிவெடுத்தாள், வெற்றியை சம்பாதித்தாள், யூதருக்கு ரட்சிப்பு பாதுகாப்பு கிடைச்சது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அதை அந்த எஸ்தர் செய்யாவிட்டிருந்தால், அன்றைக்கு யூதரை கொல்ற நாள்ல எஸ்தரையும் கொண்டிருப்பாங்க, ஆனா யூதருக்கு ரட்சிப்பு தேவன் வழியில வச்சிருப்பார். அவள் தன்னையும் காப்பாத்தி தன்னை ஜனங்களையும் காப்பாற்ற எஸ்தரை போல் இருப்போம். அலையலுயா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். அலையலுயா, அலையலுயா. நன்றி தகப்பனே. ஆகவே நாளை கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாம் எழுதி நிற்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம், எழுந்து நிற்போமா? லாமாரா சத்தல பரியர. அலையலுயா, நன்றி தகப்பனே. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவரே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அலையலுயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எங்களை கையிலே வைத்திருக்கிற தேவன், ஆண்டவரே விசுவாசத்தை எங்களை கையிலே வைத்திருக்கிற தேவன், உன்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் சபையிலே ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பினபடியால நன்றி கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் வாழ, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே மடியிலே அபிஷேகமாய் நீர் போடுவீராக, மடி நிறைந்து போடுவீராக, நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சபை மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய கரம் இருப்பதாக, ஆண்டவரே நன்றாய் அழப்பார்களாக, நன்றாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக ஆண்டவரே. இதுதான் சந்தர்ப்பம் ஆண்டவரே. அந்த பாயத்துக்குள்ள பிள்ளைகளை கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, கேட்ட வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்ட, சபையை கட்ட யார் யாரெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர்கள் சந்ததிகள் செழித்திருப்பதாக, பிள்ளைகள் வாழ்வார்களா என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பங்கள் வாழட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. எவன் ராஜ்யத்தை கட்ட, சபையை கட்ட முன் வருகிறானோ அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் ஆண்டவரே. ஆண்டவரே அவனை நீர் ஆண்டவரே படுக்கையில் இருந்து வியாதியிலிருந்து எழுப்புவீர் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே கதை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாயிருந்து யார் யாரெல்லாம் ஆண்டவரே கண்ணோக்கமயத்துக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை படுக்கையிலிருந்து எழுப்ப, நோய்கள் வியாதிகள் சுகமாகட்டும் நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதி